ഓം ശാന്തി. അക്ടോബർ 10, 2025. காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஒரே ஒரு தந்தையிடமிருந்து ஒரு வழிகாட்டலையே பெறுகின்றீர்கள். அது பிரிவினையற்ற வழிகாட்டல் என அழைக்கப்படுகிறது. இந்த பிரிவினையற்ற வழிகாட்டலை பின்பற்றுவதனால் நீங்கள் தேவர்களாகின்றீர்கள். கேள்வி: இந்த புதிர் விளையாட்டில் எந்த பிரதான விஷயத்தை மனிதர்கள் மறந்துவிட்டார்கள்? பதில்: இந்த புதிர் விளையாட்டுகளுக்குள் சென்றதனால் அவர்கள் தங்கள் வீட்டிற்கு செல்வதற்கான பாதையை மறந்துவிட்டார்கள். தாங்கள் எப்பொழுது அல்லது எவ்வாறு வீடு திரும்பலாம் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். தந்தை இப்பொழுது உங்கள் அனைவரையும் திரும்பவும் தன்னுடன் அழைத்து செல்வதற்கு வந்துள்ளார். சப்தத்திற்கு அப்பால் உள்ள இனிய வீட்டிற்கு செல்வதே இப்பொழுது நீங்கள் செய்கின்ற முயற்சியாகும். பாடல்: ஓ இரவு பயணியே, களைப்படையாதீர். உங்கள் சந்தோஷ நாட்கள் வர இருக்கின்றன. ஓம் சாந்தி. நாடகத் திட்டத்திற்கு ஏற்ப வேறு எவருமே இப்பாடலின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாது. வெளியிலுள்ள மக்களால் இயற்றப்பட்ட பாடல்கள் சில உங்களுக்கு உதவக்கூடியன. நீங்கள் இப்பொழுது தேவர்கள் ஆகுவதை குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். லௌகீக கல்வியை கற்பவர்கள் தாங்கள் வைத்தியர்களாகவோ அல்லது சட்டத்தரணிகளாகவோ ஆகின்றார்கள் என்று கூறுவதை போன்று நீங்கள் புதிய உலகிற்கான தேவர்கள் ஆகின்றீர்கள் என்பது உங்கள் புத்தியில் உள்ளது. நீங்கள் மாத்திரமே இந்த எண்ணங்களை கொண்டிருக்கின்றீர்கள். சத்தியுகமாகிய புதிய உலகம் அமரத்துவ பூமி என அழைக்கப்படுகிறது. தற்சமயம் சத்திய யுகமோ அல்லது தேவர்களின் ராஜ்யமோ இல்லை. இது இங்கே இருக்க முடியாது. நீங்கள் சக்கரத்தை சுற்றி வந்து கலியுக இறுதியை அடைந்துவிட்டதை அறிவீர்கள். சக்கரம் வேறு எவரது புத்தியிலும் பிரவேசிப்பதில்லை. அவர்கள் சத்தியுகத்தின் கால எல்லையை 100,000 வருடங்கள் என கூறியிருக்கிறார்கள். சக்கரம் உண்மையில் ஒவ்வொரு 5,000 வருடங்களுக்கும் ஒரு முறை சுழல்கிறது என்ற நம்பிக்கையை குழந்தைகளாகி உங்களுக்கு இருக்கிறது. மனிதர்கள் 84 பிறவிகளை மாத்திரமே எடுக்கிறார்கள். அதற்கான கணக்கு இருக்கிறது. இந்த தேவ தர்மம் பிரிவினையற்ற தர்மம் என அழைக்கப்படுகிறது. பிரிவினையற்ற சமய நூலும் உள்ளது. ஒரே ஒரு சமய நூலே உள்ளது. இல்லாதுவிட்டால் எங்கும் எண்ணற்ற சமயங்களும் எண்ணற்ற சமய நூல்களும் உள்ளன. நீங்கள் ஒருவரே. நீங்கள் ஒருவரிடமிருந்து ஒரு வழிகாட்டலையே பெறுகின்றீர்கள். இதுவே பிரிவினையற்ற வழிகாட்டல் என அழைக்கப்படுகிறது. நீங்களே பிரிவினையற்ற வழிகாட்டலை பெறுகின்றீர்கள். இந்த கல்வி தேவர்கள் ஆகுவதற்காகும். இதனாலேயே தந்தை ஞானக்கடல் என்றும் ஞானம் நிறைந்தவர் என்றும் அழைக்கப்படுகின்றார். கடவுள் புதிய உலகிற்காக உங்களுக்கு கற்பிப்பதை குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இதை மறக்காதீர்கள். பாடசாலையில் உள்ள மாணவர்கள் தங்களுடைய ஆசிரியரை மறப்பார்களா? இல்லை. வீட்டில் தங்கள் குடும்பத்துடன் வாசிப்பவர்கள் ஒரு நல்ல நிலையை அடைவதற்காகவே கற்கின்றார்கள். நீங்களும் வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் வாழ்ந்து கொண்டே முன்னேறுவதற்காக கற்கின்றீர்கள். நீங்கள் எல்லையற்ற தந்தையிடம் கற்பது உங்கள் இதயங்களில் பிரவேசிக்க வேண்டும். ஷிவ் பாபாவும் பாபாவே, பிரஜாபிதா பிரம்மாவும் பாபாவே. பிரஜாபிதா பிரம்மா, ஆதி தேவர் என்ற பெயர்கள் மிகவும் பிரபல்யமானவை. காந்திஜி கடந்த காலத்தில் இருந்ததை போன்று இவரும் கடந்த காலத்தில் இருந்தார். அவர்கள் அவரை பாபுஜி, தந்தை என அழைத்த பொழுதிலும் அவர் அவ்வாறானவர் என அவர்கள் சிந்திப்பதில்லை. அவர்கள் வெறுமனே அவ்வாறு கூறுகிறார்கள். ஷிவ் பாபாவே உண்மையில் அவ்வாறானவர். பிரம்மா பாபாவும் அவ்வாறானவரே. அத்துடன் ஒரு லௌகீக தந்தையும் உண்மையில் அவ்வாறானவர். எவ்வாறாயினும் அவர்கள் ஒரு நகர மேயரை தந்தை என்ன பெயரளவில் மாத்திரம் அழைக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் போலியானவர்கள். ஆனால் இவரோ உண்மையானவர். பரம்பிதா பரமாத்மா வந்து பிரஜாபிதா மூலம் ஆத்மாக்களை தனக்கு உரியவர் ஆக்குகின்றார். இவருக்கு, அதாவது பிரம்மாவிற்கு, நிச்சயமாக பல குழந்தைகள் இருக்க வேண்டும். அனைவரும் ஷிவ் பாபாவின் குழந்தைகள். அவரை அனைவரும் நினைவு செய்கிறார்கள். இருந்த பொழுதிலும் சிலர் அவரை ஏற்றுக்கொள்வது கூட இல்லை. அவர்களில் இந்த உலகம் ஓர் எண்ணத்தினால் உருவாக்கப்பட்டது என்று கூறுகின்ற உறுதியான நாஸ்திகர்களாக இருக்கிறார்கள். தந்தை இப்பொழுது உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் கற்கின்றீர்கள் என்பதையும் ஷிவ் பாபா உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதையும் உங்கள் புத்தியில் வைத்திருங்கள். இதனை இரவு பகலாக நினைவு செய்யுங்கள். இதையே மாயை உங்களை மீண்டும் மீண்டும் மறக்கச் செய்கின்றாள். இதனாலேயே நீங்கள் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் தந்தை, ஆசிரியர், சத்குரு ஆகிய மூவரையும் மறந்து விடுகின்றீர்கள். அவர் ஒரே ஒருவரே, ஆனால் நீங்கள் அவரை இன்னமும் மறந்து விடுகின்றீர்கள். இதனாலேயே நீங்கள் ராவணனுடன் போராடுகின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், ஓ ஆத்மாக்களே, நீங்கள் சத்தோப்பிரதானமாக இருந்தீர்கள், இப்பொழுது தமோப்பிரதானம் ஆகிவிட்டீர்கள். நீங்கள் அமைதி தாமத்தில் இருந்த பொழுது தூய்மையாக இருந்தீர்கள். தூய்மை இல்லாது எந்த ஓர் ஆத்மாவும் மேலே இருக்க முடியாது. இதனாலேயே சகல ஆத்மாக்களும் தூய்மையாக்குபவரான தந்தையை அழைக்கின்றார்கள். அனைவரும் தூய்மையற்று தமோப்பிரதான் ஆகும் பொழுதே தந்தை வந்து கூறுகின்றார், நான் உங்களை சத்தோப்பிரதானம் ஆக்குகின்றேன். நீங்கள் அனைவரும் அமைதிதாமத்தில் இருந்த பொழுது தூய்மையாக இருந்தீர்கள். எந்த தூய்மையற்ற ஆத்மாவும் அங்கே இருக்க முடியாது. அனைவரும் நிச்சயமாக தண்டனை அனுபவித்து தூய்மையாக வேண்டும். எவருமே தூய்மையாகாமல் வீடு திரும்ப முடியாது. அவர்கள் இன்னார் பிரம்ம தத்துவத்துடன் கலந்துவிட்டார் அல்லது இன்னார் ஒளி தத்துவத்துடன் கலந்துவிட்டார் என்று கூறிய பொழுதிலும் அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் எல்லையற்ற கருத்துக்கள். இது உங்களுடைய பிரிவினையற்ற வழிகாட்டலாகும். ஒரே ஒரு தந்தையால் மாத்திரமே உங்களை மனிதர்களில் இருந்து தேவர்களாக மாற்ற முடியும். தந்தை ஒவ்வொரு கல்பத்திலும் உங்களுக்கு கற்பிக்க வருகின்றார். முன்னைய கல்பத்தில் நடந்ததை போன்று அவருடைய செயற்பாடு மிக சரியாக தொடர்கிறது. இந்த நாடகம் அனாதியாகவே முன்கூட்டியே நிச்சயிக்கப்பட்டது. உலக சக்கரம் தொடர்ந்தும் சுழல்கிறது. சத்திய யுகம், பிரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம், பின்னர் இந்த சங்கம யுகம் இருக்கிறது. தேவ தர்மம், இஸ்லாம், பௌத்தம், கிறிஸ்துவம் ஆகியனவே பிரதான சமயங்கள். அதாவது அவர்களுக்கே ராஜ்யம் இருக்கிறது. பிராமணர்களினதோ அல்லது கௌரவர்களினதோ ராஜ்யம் இல்லை. குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது எல்லையற்ற தந்தையை மீண்டும் மீண்டும் நினைவு செய்ய வேண்டும். உங்களால் பௌதிக பிராமணர்களுக்கும் விளங்கப்படுத்த முடியும். பாபா உங்களுக்கு பலமுறை கூறியிருக்கின்றார். முதலில் உச்சி குடுமிகளான பிராமணர்கள் உள்ளார்கள். நீங்களே பிரம்மாவின் முதல் வம்சாவளியினர். பின்னர் பக்தி மார்க்கத்தில் நீங்களே பூஜிக்கத்தக்கவர்களில் இருந்து பூஜிப்பவர்கள் ஆகுபவர்கள் என்பதை அறிவீர்கள். நீங்கள் இப்பொழுது பூஜிக்கத்தக்கவர்கள் ஆகின்றீர்கள். அந்த லௌகிக பிராமணர்கள் இல்லறத்தவர்களே அன்றி சந்நியாசிகள் அல்ல. சந்நியாசிகள் ஹதயோகிகள். அவர்களுடைய குடும்பத்தை விட்டு செல்ல அவர்கள் தங்களை கட்டாயப்படுத்துகிறார்கள். ஹதயோகிகள் பலவிதமான யோகங்களை கற்பிக்கிறார்கள். ஜெய்ப்பூரில் ஹதயோகிகளுக்கான அருங்காட்சியகம் ஒன்று உள்ளது. ஆனால் அங்கே ராஜயோகத்திற்கான எந்த ரூபங்களும் இல்லை. தேவால ஆலயத்தில் மாத்திரமே ராஜயோகத்தின் ரூபங்கள் இருக்கின்றன. அதற்கான அருங்காட்சியகம் அங்கே இல்லை. ஹத யோகத்திற்கான பல அருங்காட்சியகங்கள் உள்ளன. பாரதத்தில் மாத்திரமே ராஜயோகத்திற்கான ஆலயங்கள் இருக்கின்றன. அந்த அருங்காட்சியகம் உயிருள்ள ரூபத்தில் உள்ளது. நீங்கள் உயிருள்ள ரூபத்தில் இங்கு அமர்ந்திருக்கின்றீர்கள். சொர்க்கம் எங்கே உள்ளது என மக்கள் அறிய மாட்டார்கள். தில்வாலா ஆலயத்தில் நீங்கள் தரையில் தபஸ்யா செய்வதாக காட்டியுள்ளார்கள். அது உங்களின் முழுமையான ஞாபகார்த்தம். சொர்க்கம் உங்களின் மேலேயே சித்தரிக்கப்பட்டுள்ளது. மக்கள் சொர்க்கம் மேலே உள்ளது என்று நம்புகிறார்கள். இந்த சக்கரம் தொடர்ந்தும் சுழல்கிறது. அரை கல்பத்திற்கு பின்னர் சொர்க்கம் கீழே சென்றுவிடும். பின்னர் கல்பத்தின் இறுதியில் சொர்க்கம் மேலே வரும். எவருமே அதன் ஆயுட்காலம் எவ்வளவு என அறிய மாட்டார்கள். தந்தை உங்களுக்கு முழு சக்கரத்தையும் விளங்கப்படுத்தி இருக்கின்றார். ஒவ்வொரு சக்கரமும் முடிவுக்கு வருகின்ற பொழுது நீங்கள் இந்த ஞானத்தை பெற்று மேலே செல்கின்றீர்கள். பின்னர் சக்கரம் புதிதாக ஆரம்பமாகிறது. நீங்கள் இதை உங்கள் புத்தியில் மீண்டும் மீண்டும் சுழற்ற வேண்டும். அந்த மக்கள் ஞானத்தை கற்கின்ற பொழுது அவர்களுடைய புத்தியில் அவர்களின் புத்தகங்கள் போன்றவை உள்ளன. இதுவும் ஒரு கல்வியாகும். உங்களை இதனால் நிறைத்து வைத்திருங்கள். நீங்கள் அதை மறக்கக்கூடாது. வயதானவர்கள், இளையவர்கள், குழந்தைகள் அனைவருக்கும் இந்த கல்வியை கற்பதற்கு உரிமை உள்ளது. நீங்கள் ஆல்பாவை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஆல்பாவை அறிந்தவுடன் தந்தையின் சொத்து உங்கள் புத்தியில் பிரவேசிக்கும். மிருகங்களும் கூட தங்களுடைய குட்டிகளை தங்கள் புத்தியில் வைத்திருக்கின்றன. அவை காட்டுக்குள் செல்கின்ற பொழுதும் தொடர்ந்தும் தங்களுடைய வீட்டையும் குட்டிகளையும் நினைவு செய்கின்றன. அவை இயல்பாகவே தங்கள் குட்டிகளை கண்டு கொள்கின்றன. தந்தை இப்பொழுது கூறுகின்றார், குழந்தைகளே, சதா என்னை நினைவு செய்வதுடன் நீங்கள் எங்கிருந்து உங்கள் பாகங்களை நடிக்க வந்தீர்களோ அந்த வீட்டையும் நினைவு செய்யுங்கள். ஆத்மாக்கள் தங்களுடைய வீட்டை நேசிக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய வீட்டை அதிகளவு நினைவு செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் திரும்பி செல்வதற்கான பாதையை மறந்துவிட்டார்கள். நீங்கள் வெகு தொலைவில் வசிப்பது உங்கள் புத்தியில் இருக்கிறது. எவ்வாறாயினும் எவ்வாறு நீங்கள் அங்கு செல்லலாம் அல்லது ஏன் உங்களால் அங்கு செல்ல முடியாது உள்ளது என எவருமே அறிய மாட்டார்கள். இதனாலேயே இந்த புதிர் விளையாட்டு உருவாக்கப்பட்டுள்ளது என பாபா விளங்கப்படுத்தியிருக்கின்றார். நீங்கள் எந்த வழியில் சென்றாலும் வெளியேறும் பாதை மூடப்பட்டுள்ளது. இந்த யுத்தத்தின் பின்னர் சொர்க்க வாயில்கள் திறக்கப்படும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அனைவரும் இந்த மரண பூமியை விட்டு செல்வார்கள். சகல மனிதர்களும் அங்கே சென்று தங்கள் சமயங்களுக்கு ஏற்பவும் தங்கள் பாகங்களுக்கு ஏற்பவும் வரிசை கிரமமாக இருப்பார்கள். இந்த விஷயங்கள் அனைத்தும் உங்கள் புத்தியில் இருக்கின்றன. மக்கள் பிரம்ம தத்துவத்திற்கு செல்வதற்காக பெரும் பிரயத்தனம் செய்கிறார்கள். நீங்கள் சப்தத்திற்கு அப்பால் செல்ல வேண்டும். ஓர் ஆத்மா தனது உடலை விட்டு செல்லும் பொழுது எந்த சப்தமும் இருப்பதில்லை. அது உங்கள் இனிய வீடு என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். பின்னர் தேவர்கள் பிரிவினையற்ற ராஜ்யமாகிய இனிய ராஜ்யம் இருக்கிறது. தந்தை வந்து உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். அவர் உங்களுக்கு இந்த ஞானம் முழுவதையும் விளங்கப்படுத்துகின்றார். அதன் மூலம் பின்னர் பக்தி மார்க்கத்தில் சமய நூல்கள் உருவாக்கப்பட்டன. நீங்கள் அந்த சமய நூல்கள் போன்றவற்றை இப்பொழுது கற்க வேண்டியதில்லை. வயதான தாய்மார்கள் அந்த பாடசாலைகளில் கற்பதில்லை. அனைவரும் இங்கேயே கற்கிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் அமரத்துவ பூமியில் தேவர்கள் ஆகின்றீர்கள். அங்கே அவதூறான அத்தகைய வார்த்தைகள் பேசப்படுவதில்லை. சொர்க்கம் கடந்த காலத்தில் இருந்ததை நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். சொர்க்கத்தின் புகழ் உள்ளது. அவர்கள் பல ஆலயங்களை கட்டுகிறார்கள். கடந்த காலத்தில் லக்ஷ்மி நாராயணன் எப்பொழுது இருந்தார்கள் என அவர்களிடம் கேளுங்கள். அவர்கள் முற்றிலும் எதையுமே அறிய மாட்டார்கள். நீங்கள் வீடு திரும்ப வேண்டும் என்பதை இப்பொழுது அறிவீர்கள். ஓம் என்பதன் அர்த்தம் ஹம்சோவின் அர்த்தத்திலிருந்து வேறுபட்டது என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்கள் ஓம் என்பதன் அர்த்தத்தையும் ஹம்சோ என்பதன் அர்த்தத்தையும் ஒன்றாக்கிவிட்டார்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் அமைதிதாமத்தில் வசிப்பவர்கள். உங்கள் பாகங்களை நடிப்பதற்காகவே நீங்கள் இங்கே கீழிறங்கி வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் தேவர்களாகவும் சத்திரியர்களாகவும் வைசியர்களாகவும் சூத்ரர்களாகவும் ஆகின்றீர்கள். ஓம் என்றால் நான் ஓர் ஆத்மா என்று அர்த்தம். இதில் அதிக அளவு வேறுபாடு இருக்கிறது. அவர்கள் இரண்டினது அர்த்தத்தையும் ஒன்றாக்கிவிட்டார்கள். இந்த விஷயங்கள் உங்கள் புத்தியால் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். முழுமையாக புரிந்து கொள்ளாதவர்கள் சதா காலமும் தொடர்ந்தும் தூங்கி விழுகிறார்கள். நீங்கள் ஒரு வருமானத்தை சம்பாதிக்கும் பொழுது என்றுமே தூங்கிவிட மாட்டீர்கள். அந்த வருமானம் தற்காலிகமானது. இந்த வருமானம் அரை கல்பத்திற்கு உரியது. எவ்வாறாயினும் உங்கள் புத்தி வேறு திசைகளில் அலைப்பாய்கின்ற பொழுது நீங்கள் களைப்படைந்து தொடர்ந்தும் கொட்டாகி விடுகின்றீர்கள். நீங்கள் இங்கே உங்கள் கண்களை மூடியவாறு அமரக்கூடாது. ஆத்மாக்கள் அழிவற்றவர்கள், சரீரங்கள் அழியக்கூடியவை என்பதை நீங்கள் அறிவீர்கள். கலியுக நரகவாசிகள் அனைத்தையும் பார்க்கும் விதத்திற்கும் நீங்கள் பார்க்கும் விதத்திற்கும் இடையில் இரவுக்கும் பகலுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் உள்ளது. ஆத்மாவாகிய நான் தந்தையுடன் கற்கின்றேன். ஞான கடலான பரம்பிதா பரமாத்மா எங்களுக்கு கற்பிக்க வருவதை எவருமே அறிய மாட்டார்கள். ஆத்மாவாகிய நான் அவர் கூறுவதை கேட்கின்றேன். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யும் பொழுது மாத்திரமே உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும், உங்கள் புத்தியும் மேலே செல்லும். ஷிவ் பாபா இந்த ஞானத்தை எங்களுடன் பேசுகின்றார். இதற்கு ஒரு மிகவும் சீர்திருந்திய புத்தி தேவை. பாபா உங்கள் புத்தியை சீர்திருத்தும் வழியை காட்டுகின்றார். உங்களை ஆத்மாக்களாக கருதுவதன் மூலம் நீங்கள் நிச்சயமாக தந்தையை நினைவு செய்வீர்கள். உங்களை ஆத்மாக்களாக கருத வேண்டிய காரணம் என்னவென்றால், அப்பொழுது உங்களால் தந்தையை நினைவு செய்வதுடன் இந்த முழு கல்பத்திலும் துண்டிக்கப்பட்டிருந்த அந்த உறவு முறைகளையும் உருவாக்க முடியும். அங்கே சந்தோஷம் என்னும் வெகுமதி சந்தோஷம் மாத்திரமே இருக்கிறது. அங்கே துன்பம் என்ற கேள்வியே இல்லை, அது ஸ்வர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. தந்தையாகிய ஸ்வர்க்க கடவுளே உங்களை ஸ்வர்க்கத்தின் அதிபதிகள் ஆக்குகின்றார். நீங்கள் அவ்வாறான தந்தையை மறந்து விடுகின்றீர்கள். தந்தை வந்து குழந்தைகளாகிய உங்களை தத்தெடுக்கின்றார். பல குழந்தைகள் மார்வாரி ஜாதியினரால் தத்தெடுக்கப்படுகிறார்கள். அவர்கள் செல்வந்தர்களின் மடிக்கு செல்வதால் மிகவும் சந்தோஷம் அடைகிறார்கள். ஒரு பொழுதும் செல்வந்தர்களின் குழந்தைகள் ஏழைகளால் தத்தெடுக்கப்பட மாட்டார்கள். நீங்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள். ஆகவே நிச்சயமாக நீங்கள் வாய்வழி தோன்றல்களாக இருப்பீர்கள். பிராமணர்களாகிய நீங்கள் வாய்வழி தோன்றல்கள். அந்த படைப்புகள் நஞ்சின் மூலம் பிறந்தவர்கள். நீங்கள் இதில் வித்தியாசத்தை புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்தும் பொழுது மாத்திரமே அவர்களும் வாய்வழி தோன்றல்கள் ஆக முடியும். இது ஒரு தத்தெடுத்தல். ஒரு கணவன் தனது மனைவி தனக்கு உரியவர் என கருதுகின்றார். மனைவி நஞ்சின் மூலமாகவா அல்லது வாயின் மூலமாகவா உருவாகினார்? மனைவி வாய் மூலமான படைப்பு. பின்னர் அவர்களுக்கு குழந்தைகள் இருக்கின்ற பொழுது அந்த படைப்புகள் நஞ்சின் மூலம் பிறக்கின்றன. தந்தை கூறுகின்றார், நீங்கள் அனைவரும் வாய்வழி தோன்றல்கள். நீங்கள் என்னுடையவர் என்று கூறப்படும் பொழுது நீங்கள் எனக்கு உரியவர்கள் ஆகின்றீர்கள். இவர்கள் எனது குழந்தைகள் என்று கூறப்படும் பொழுது போதை உயர்வடைகிறது. ஆகவே நீங்கள் அனைவரும் வாய்வழி தோன்றல்கள். ஆத்மாக்கள் வாய்வழி தோன்றல்கள் அல்ல. ஆத்மாக்கள் அனாதியானவர்களும் அழிவற்றவர்களும் ஆவார்கள். எவ்வாறு மனித உலகம் மாற்றப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் பல கருத்துக்களை பெற்றிருக்கின்றீர்கள். இருந்த பொழுதிலும் பாபா கூறுகின்றார், உங்களால் எதையும் கிரகிக்கவோ அல்லது பேசவோ முடியாது விட்டாலும் பரவாயில்லை, தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்களால் சொற்பொழிவுகள் ஆற்றுபவர்களை விடவும் உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியும். சில நேரங்களில் சொற்பொழிவுகள் ஆற்றுபவர்களும் கூட புயல்களால் வீழ்ந்து விடுகிறார்கள். எவ்வாறாயினும் அவர்கள் வீழாமல் தொடர்ந்தும் தந்தையை நினைவு செய்திருந்தால் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுக்கொள்ள முடியும். விகாரங்களில் ஈடுபடுபவர்களே தங்கள் எலும்புகள் அனைத்தையும் அதிகம் முறித்துக் கொள்கிறார்கள். ஏனெனில் அது ஐந்தாம் மாடியிலிருந்து வீழ்வதை போன்றது. சரீர உணர்வே ஐந்தாம் மாடியாகும், காமம் நான்காவது மாடியாகும். இவ்வாறே தொடர்கிறது. தந்தை கூறுகின்றார், காமமே கொடிய எதிரி. சில குழந்தைகள் எழுதுகிறார்கள், பாபா நான் வீழ்ந்து விட்டேன். கோபத்தை பற்றி அவர்கள் வீழ்ந்து விட்டதாக கூறப்படுவதில்லை. ஒருவர் தனது முகத்தை அவலட்சணம் ஆக்கும் பொழுது தனக்கே தீங்கு விளைவிக்கின்றார். அவரால் காமமே கொடிய எதிரி என மற்றவர்களுக்கு கூற முடியாது. பாபா மீண்டும் மீண்டும் கூறுகின்றார், குற்றப்பார்வை பற்றி மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். சத்தியத்தில் துகிலுரிதல் என்ற கேள்வியே இல்லை. அங்கு எவ்விதமான குற்றப்பார்வையும் இல்லை. கண்கள் குற்றமற்றவை ஆகின்றன. அது நாகரிகமான ராஜ்யமாகும். இந்நேரத்தில் உலகம் குற்றமுடையது. ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்பொழுது 21 பிறவிகளுக்கு தொடர்கின்ற குற்றமற்ற பார்வையை பெற்றிருக்கின்றீர்கள். அங்கு எவருமே குற்றவாளிகள் ஆகுவதில்லை. தந்தை பிரதான விஷயத்தை விளங்கப்படுத்துகின்றார். தந்தையையும் 84 பிறவிகளின் சக்கரத்தையும் நினைவு செய்யுங்கள். ஸ்ரீ நாராயணராக இருந்தவர் இறுதியில் பாக்யரதமாக ஆகுவதும் ஓர் அற்புதமே ஆகும். தந்தை இவரில் பிரவேசிக்கின்றார். ஆகவே இவர் மிகவும் பாக்யசாலி ஆகின்றார். எவ்வாறு பிரம்மா விஷ்ணு ஆகின்றார், பின்னர் எவ்வாறு விஷ்ணு பிரம்மா ஆகின்றார் என்ற 84 பிறவிகளின் வரலாறு உங்கள் புத்தியில் இருக்கட்டும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, தந்தையின் நினைவு மூலம் உங்களின் புத்தியை சீர்திருத்துங்கள். சதா உங்கள் புத்தியை இந்த ஞானத்தினால் நிறைத்து வைத்திருங்கள். சதா தந்தையையும் வீட்டையும் நினைவு செய்வதுடன் மற்றவர்களுக்கும் இதனை செய்வதற்கு நினைவூட்டுங்கள். 2, இந்த இறுதி பிறவியில் உங்கள் குற்ற பார்வையை முடித்து அவற்றை குற்றமற்றவை ஆக்குங்கள். குற்ற பார்வை பற்றி மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் அனுசரிக்கும் சக்தி மூலம் அருள்கின்ற ஸ்திதியை கொண்டிருப்பதனால் சதா தடைகளை அழிப்பவராகவும் தீர்வுகளின் சுரூபமாகவும் இருப்பீர்களாக. நீங்கள் இரு விஷயங்களின் அடிப்படையில் தடைகளை அழிப்பவராகவும் தீர்வுகளின் சுரூபமாகவும் இருக்கின்ற ஆசீர்வாதத்தை பெறுகின்றீர்கள். 1, நீங்கள் அருள்பவரின் குழந்தை என்பதையும் நீங்கள் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்பதையும் சதா அறிந்தவராக இருங்கள். நீங்கள் மரியாதையை அல்லது அன்பை பெறும் பொழுதே அன்பானவராக இருப்பீர்கள் என்பதல்ல, நீங்கள் கொடுக்க வேண்டும். 2, உங்களுக்காகவும் உங்களுடன் தொடர்பில் அல்லது உறவு முறையில் வருகின்ற அனைவருக்காகவும் அனுசரிக்கும் சக்தியின் கடல் ஆகுங்கள். இந்த இரு சிறப்பு இயல்புகளும் இருப்பதால் நல்லாசிகளாலும் தூய உணர்வுகளாலும் நீங்கள் நிறைந்திருந்து தீர்வுகளின் சுரூபம் ஆகுங்கள். ஸ்லோகம். சத்தியத்தை உங்கள் சகப்பாடி ஆக்கினால் உங்கள் படகு என்றுமே மூழ்காது. அவ்யக்த இஷாரா. தனக்காகவும் மற்ற அனைவருக்காகவும் மனதின் மூலம் யோகத்தின் சக்திகளை பிரயோகம் செய்யுங்கள், பரிசோதனை செய்யுங்கள். உங்கள் மனம் மூலம் நல்ல ஆசிகளையும் மங்களகரமான ஆசீர்வாதங்களையும் கொடுக்கின்ற இயல்பான பயிற்சி உங்களுக்கு இருக்கும் பொழுது உங்கள் மனம் மும்முரமாக இருப்பதுடன் அதனுள்ளே நடைபெறுகின்ற குழப்பத்திலிருந்தும் இயல்பாகவே அது அப்பாற்பட்டு செல்லும். இப்பொழுது சில சமயங்களில் மன தளர்வு இருப்பதைப் போல் பின்னர் உங்கள் முயற்சிகளின் மூலம் நீங்கள் என்றுமே மன தளர்வை அடையாதவர் ஆகுவீர்கள். அப்பொழுது ஒரு மந்திர வித்தை என்பது இருக்கும். ஓம் சாந்தி.